ஓம் சாந்தி. 11/12/2024. இனிமையான குழந்தைகளே, தந்தையின் உதவியாளராகி இரும்பு யுகமான மலையை தங்க யுகமாக ஆக்க வேண்டும். முயற்சி செய்து புதிய உலகிற்காக முதல் தரமான பதவியை முன்பதிவு செய்ய வேண்டும். கேள்வி: தந்தையின் முக்கியமான கடமை என்ன? எந்த ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு சங்கமயுகத்தில் தந்தை வர வேண்டியதாக இருக்கிறது? பதில்: வியாதியில் வாடும் மற்றும் துக்கமான குழந்தைகளை சுகமாக ஆக்க வேண்டும். மாயையின் பிடியிலிருந்து விடுவித்து சுகத்தின் பொக்கிஷத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் தந்தையின் முக்கிய கடமையாகும். இதனை சங்கமயுகத்தில் தான் தந்தை பூர்த்தி செய்கிறார். பாபா கூறுகிறார்: நான் உங்கள் அனைவருடைய குறைகளை போக்கி அனைவர் மீதும் கருணை காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். இப்பொழுது முயற்சி செய்து 21 பிறவிகளுக்காக தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். பாடல்: கள்ளம் கபடமற்ற தந்தை தனிப்பட்டவராக விளங்குகிறார். ஓம் சாந்தி. கள்ளம் கபடமற்ற சிவபகவானின் வாக்கியம். பிரம்மாவின் தாமரை வாய் மூலம் தந்தை கூறுகிறார்: இந்த மனித உலக மரமானது பல்வேறு விதமான தர்மங்களால் ஆனது. இந்த கல்ப விருட்சம், அதாவது படைப்பின் மூன்று கால ரகசியத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறேன். பாடலில் கூட இவருக்கு மகிமை கூறப்படுகிறது. சிவபாபாவின் பிறப்பு இங்குதான் ஏற்படுகிறது. நான் பாரதத்தில் தான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். சிவபாபா எப்பொழுது அவதரித்தார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் கீதையில் கிருஷ்ணரின் பெயரை எழுதிவிட்டனர். துவாபர யுகத்திற்கான விஷயம் இல்லை. குழந்தைகளே, 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நான் வந்து இந்த ஞானத்தை கொடுத்திருந்தேன் என தந்தை புரிய வைக்கிறார். இந்த கல்ப மூலம் அனைவருக்கும் தெரிந்துவிடும். ஆக இந்த மரத்தை நன்றாக பாருங்கள். சத்தியுகத்தில் உண்மையாகவே தேவி தேவதைகளின் அரசாட்சி இருந்தது. த்ரேதா யுகத்தில் ராம் சீதையின் ஆட்சி இருந்தது. பாபா மூன்று காலத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். பாபா, நாங்கள் மாயையின் பிடியில் எப்பொழுது மாட்டிக்கொண்டோம் என குழந்தைகள் கேட்கின்றனர். துவாபர யுகத்திலிருந்து என்று பாபா கூறுகிறார். பிறகு வரிசைப்படியாக மற்ற தர்மங்கள் வரும். ஆக கணக்கு பார்த்தால் புரியும். அதாவது இந்த உலகத்தில் நாம் மீண்டும் எப்பொழுது வருவோம்? நான் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சங்கம யுகத்தில் என் கடமையை நிறைவேற்ற வருகிறேன் என சிவபாபா கூறுகிறார். அனைத்து மனிதர்களும் துக்கத்தில் உள்ளனர். அதிலும் குறிப்பாக பாரதவாசி. நாடகப்படி நான் பாரதத்தை மட்டுமே சுகமாக ஆக்குகிறேன். குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டால் தந்தையின் கடமை மருந்து கொடுத்து குணப்படுத்த வேண்டும். இது மிகவும் பெரிய கடுமையான வியாதி. இந்த வியாதிகளுக்கு முக்கிய காரணம் 5 விகாரங்கள். இந்த வியாதி எப்பொழுதிலிருந்து ஏற்பட்டது என குழந்தைகள் கேட்கின்றனர். துவாபர யுகத்திலிருந்து ஏற்பட்டது. ராவணனுடைய விஷயம் புரிய வைக்க வேண்டும். ராவணனை யாரும் பார்க்க முடியாது, புத்தி மூலமாக புரிந்து கொள்ள முடியும். தந்தையை கூட புத்தி மூலமாகவே புரிந்து கொள்ள முடியும். ஆத்மா மனம் புத்தி உள்ளடங்கியது. நம்முடைய தந்தை பரமாத்மா என்பது ஆத்மாவிற்கு தெரியும். துக்கம் சுகத்தின் பாதிப்பு ஆத்மாவில் ஏற்படுகிறது. உடலில் இருக்கும் பொழுது ஆத்மா துக்கத்தை அனுபவிக்கிறது. பரமாத்மாவாகிய என்னை துக்கமாக்காதீர்கள் என கூற மாட்டார்கள். தந்தையும் கூறுகிறார், என்னுடைய பங்கு அவ்வாறு இருக்கிறது. அதாவது கல்ப கல்பமாக சங்கம யுகத்தில் வந்து நான் எனது பங்கை நடிக்கிறேன். எந்த குழந்தைகளை நான் சுகமானவர்களாக அனுப்பி வைத்தேனோ அவர்கள் துக்கமாக ஆகிவிட்டனர். எனவே நாடக சொன்னபடி நான் வர வேண்டியதாக ஆகிவிட்டது. மற்றபடி பலவிதமான அவதாரங்களுக்கான விஷயம் இல்லை. பரசுராமர் கோடாரியால் சத்திரியர்களை வதம் செய்தார் என கூறப்படுகிறது. இவை அனைத்தும் கட்டுக்கதைகள். எனவே இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், இவர்கள்தான் ஜகதம்பா ஜகத்பிதாவாக இருக்கிறார்கள். தாய் மற்றும் தந்தையின் தேசம் என கூறப்படுகிறது அல்லவா, நீங்கள்தான் தாயும் தந்தையுமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கருணையின் மூலமாக எங்களுக்கு சுகத்தின் பொக்கிஷம் கிடைக்கிறது என பாரதவாசிகள் நினைவு செய்கின்றனர். இருந்தாலும் யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றனரோ அவ்வளவுதான் அடைகின்றனர். சினிமாவுக்கு சென்றாலும் கூட முதல் வகுப்பிற்கு முன்பதிவு செய்கின்றனர் அல்லவா. தந்தையும் கூறுகிறார், சூரியவம்சியாக சந்திரவம்சியாக ஆவதற்கு முன்பதிவு செய்யுங்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவார்கள். ஆகவே அனைவருடைய குறைகளையும் போக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். ராவணன் அனைவருக்கும் மிகவும் துக்கத்தை கொடுத்து விட்டான். எந்த மனிதரும் யாருக்கும் கதி சத்கதியை கொடுக்க இயலாது. இதுதான் கலியுகத்தின் கடைசி நேரம். குருமார்கள் சரீரத்தை விட்டாலும் இங்குதான் மீண்டும் பிறக்க வேண்டும். ஆகவே அவர்கள் மற்றவர்களுக்கு சத்கதியை கொடுக்க முடியுமா? அனைத்து குருமார்களும் ஒன்று சேர்ந்து அழுக்கான உலகத்தை சுத்தமாக ஆக்க முடியுமா? கோவர்தன மலையை பற்றி கூறுகின்றார்கள் அல்லவா, இந்த தாய்மார்கள் இரும்பு யுகமான மலையை தங்கமயமான யுகமாக மாற்றுகின்றனர். கோவர்தன மலைக்கு பூஜை செய்கின்றனர். அது இயற்கை தத்துவத்திற்கான பூஜை. சந்நியாசிகளும் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்கின்றனர். பிரம்ம தத்துவத்தை பரமாத்மாவாக பகவானாக புரிந்துள்ளனர். இதெல்லாம் கற்பனை என தந்தை கூறுகிறார். பிரம்மாண்டத்தில் ஆத்மாக்கள் அணுவை போன்ற புள்ளியாக இருக்கும். நிராகாரமான மரமும் காட்டப்படுகிறது. ஒவ்வொரு தர்மத்திற்கும் தனித்தனியான பிரிவு இருக்கும். பாரதத்தின் சூரிய வம்சம் சந்திர வம்சம் மரத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறது. பிறகு வளர்ச்சி அடையும். நான்கு தர்மங்கள் முக்கியமானது. எந்தெந்த தர்மங்கள் எப்பொழுது வந்தது என கணக்கு பாருங்கள். குருநானக் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார். சீக்கியர்கள் 84 பிறவிகளின் பங்கை எடுத்தனர் என கூற முடியாது. 84 பிறவிகள் முழு காலத்திலும் வரக்கூடிய பிராமணர்களினுடையது என தந்தை கூறுகிறார். உங்களுடையதுதான் முழுமையான நடிப்பு ஆகும் என பாபா புரிய வைக்கிறார். பிராமணர் தேவதா சத்திரியர் வைஷ்யர் சூத்ரராக நீங்கள் ஆகின்றீர்கள். அதாவது யார் முதலில் தேவி தேவதைகளாக ஆனார்களோ அவர்களே முழு கால சக்கரத்திலும் வருகின்றனர். நீங்கள் வேத சாஸ்திரங்களை அதிகமாக கேட்டு வந்தீர்கள் என தந்தை கூறுகிறார். எனவே இப்பொழுது இதனை கேளுங்கள் மற்றும் முடிவு செய்யுங்கள். அதாவது சாஸ்திரங்கள் சரியானதா, அல்லது குருமார்கள் சொல்வது சரியானதா, அல்லது தந்தை கூறுவது சரியானதா? தந்தையை சத்தியமானவர் என கூறப்படுகிறது. நான் சத்தியத்தை கூறுகின்றேன். இதன் மூலம் சத்தியுகம் உருவாகிறது. மேலும் துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் பொய்யானதை கேட்டு வந்தீர்கள். அதன் மூலம் நரகமாக ஆகிவிட்டது. தந்தை கூறுகிறார், நான் உங்களுடைய அடிமையாக இருக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் நாங்கள் உங்களுடைய அடிமையாக இருக்கிறோம் என நீங்கள் பாடி வந்தீர்கள். இப்பொழுது நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். தந்தையை நிராகாரர் நிர் அகங்காரி என அழைக்கப்படுகிறது. என்னுடைய கடமை குழந்தைகளாகிய உங்களை எப்பொழுதும் சுகமாக ஆக்க வேண்டும் என தந்தை கூறுகிறார். பாடலில் கூட இருக்கிறது, அதாவது உள்ளும் புறமும் வேறுபாட்டை வெளியேற்றுங்கள், மற்றபடி தம்பட்டம் அடிப்பதற்கான அவசியம் இல்லை. இவர் மூன்று காலத்தின் முழு செய்தியை கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் நடிகர்களாக இருக்கிறீர்கள். நான் இந்த நேரம் செய்பவர் சேவிப்பவராக இருக்கிறேன் என பாபா கூறுகிறார். நான் இவர் மூலமாக படைத்தல் காரியத்தை செய்ய வைக்கிறேன். மற்றபடி கீதையில் எழுதப்பட்டது போல எதுவும் இல்லை. இப்பொழுது நடைமுறைக்கான விஷயம் அல்லவா குழந்தைகளுக்கு இந்த சகஜமான ஞானம் மற்றும் சகஜமான யோகத்தை கற்றுத்தருகிறேன், யோகத்தில் ஈடுபடுத்துகிறேன். யோகத்தில் ஈடுபடுத்துபவர் புத்தி எனும் பையை நிரப்புபவர், குறைகளை நீக்குபவர் என கூறப்படுகிறது அல்லவா கீதையின் முழு பொருளும் புரிய வைக்கப்படுகிறது. யோகத்தை கற்பிக்கின்றேன், மேலும் கற்க வைக்கின்றேன். குழந்தைகள் யோகத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்பிக்கிறார்கள். யோகத்தின் மூலம் எங்களது ஆத்ம தீபத்தை ஒளியேற்றுபவர் என கூறுகின்றனர். இப்படிப்பட்ட பாடலை வீட்டில் அமர்ந்து கேட்டால் முழு ஞானமும் புத்தியில் சுழலும். தந்தையை நினைப்பதன் மூலமாக ஆஸ்தியின் போதை அதிகமாகும். பரமாத்மா பகவான் என்று கூறுவதால் இனிமையான அனுபவம் ஏற்படாது. பாபா என்றாலே ஆஸ்திதான். இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் பாபாவிடமிருந்து மூன்று கால ஞானத்தை கேட்டு பிறகு மற்றவர்களுக்கும் கூறுகிறீர்கள். இதுதான் ஞானம் என்ற சங்கை முழங்குவதாகும். உங்களுடைய கையில் எந்த ஒரு புத்தகமும் இல்லை. குழந்தைகள் தாரணை மட்டும் செய்ய வேண்டும். நீங்கள் உண்மையான ஆன்மீக பிராமணர்கள், ஆன்மீக தந்தையின் குழந்தைகள். உண்மையான கீதை மூலமாக பாரதம் சொர்க்கமாக ஆகிறது. அவர்கள் வெறும் கதைகளை உருவாக்கிவிட்டனர். நீங்கள் அனைவரும் பார்வதிகள். உங்களுக்கு இந்த அமரக்கதையை கூறுகிறேன். நீங்கள் அனைவரும் திரௌபதிகள். அங்கு யாரும் ஆடைகளை களைவது இல்லை. ஆக அப்படியானால் அங்கு எவ்வாறு குழந்தைகள் பிறப்பார்கள் என கேட்கின்றனர். அவர்கள் நிர்விகாரிகளாக இருப்பார்கள். எனவே விகாரத்திற்கான விஷயம் எப்படி இருக்க முடியும்? யோக பலத்தால் குழந்தைகள் பிறப்பார்கள் என உங்களால் புரிந்து கொள்ள இயலாது. நீங்கள் வாக்குவாதம் செய்கின்றீர்கள். ஆனால் இவை சாஸ்திரங்களுக்கான விஷயம் அல்லவா? அதுதான் முழுமையான விகாரமற்ற உலகம். இது விகாரமான உலகம். நாடகப்படி மாயை உங்களை மீண்டும் துக்கமானவர்களாக ஆக்கிவிடும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் கல்ப கல்பமாக எனது கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். கல்பத்திற்கு முன்பான செல்லமான குழந்தைகள்தான் என்னிடம் வந்து தனது பிராப்தியை அடைவார்கள் என நான் அறிந்திருக்கிறேன். அறிகுறி தென்படுகிறது. அதாவது அதே மகாபாரத யுத்தத்தின் நேரம் இதுவாகும். நீங்கள் மீண்டும் தேவி தேவதா அதாவது சொர்க்கத்தின் எஜமானராக முயற்சி செய்ய வேண்டும். இங்கு ஸ்தூலமான யுத்தத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் யுத்தம் ஏற்பட்டது இல்லை. அங்கு யுத்தம் செய்வதற்கு மாயை கிடையாது. அரை கல்பத்திற்கு எந்த விதமான யுத்தமோ வியாதியோ துக்கம் அமைதியற்ற தன்மையோ கிடையாது. அங்கு சதா காலமும் வசந்த காலமாக இருக்கும். மருத்துவமனைகள் கிடையாது. மற்றபடி பள்ளிக்கூடம் படிப்பதற்காக இருக்கும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கிருந்து பிராப்தி அடைந்து செல்வீர்கள். மனிதர்கள் படிப்பின் மூலமாக தனது காலில் நிற்கின்றனர். யாரோ கேட்டார்கள், நீங்கள் யாருடையதை உண்கிறீர்கள்? நாங்கள் எங்களுடைய அதிர்ஷ்டத்தின்படி உண்கிறோம் என்று கூறியதாக கதையில் இருக்கிறது. அங்கு எல்லைக்கு உட்பட்ட அதிர்ஷ்டம் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது தன்னுடைய எல்லையில்லாத அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறீர்கள். இதனால் 21 பிறவிகளுக்கு தனது ராஜ்ய பாக்கியத்தை அனுபவம் செய்வீர்கள். இதுதான் எல்லையற்ற சுகத்தின் பிராப்தி. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் வித்தியாசத்தை நல்ல முறையில் புரிந்துள்ளீர்கள். பாரதம் எவ்வளவு சுகமாக இருந்தது, இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கிறது, யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்பாக ராஜ்ய பாக்கியத்தை அடைந்தார்களோ அவர்களே மீண்டும் அடைவார்கள். நாடகத்தில் என்ன இருக்கிறதோ அது கிடைக்கட்டும் என்பது இல்லை. பிறகு பசியில் இறந்து விடுவார்கள். இந்த நாடகத்தின் ரகசியத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரத்தில் இவ்வளவு ஆயுட்காலம் என தவறாக எழுதிவிட்டனர். அநேக விதமான வழிமுறைகள் இருக்கின்றன. நாங்கள் சுகமாகத்தான் இருக்கிறோம் என சிலர் கூறுகின்றனர். நீங்கள் ஒருபொழுதும் நோய்வாய்ப்படவில்லையா? நோய் சரீரத்திற்கு வருகிறது, ஆத்மாவில் எதுவும் பதியாது என கூறுகின்றனர். அடிபட்டால் துக்கம் ஆத்மாவில்தான் ஏற்படுகிறது அல்லவா? இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது பாடசாலை ஒரே ஒரு ஆசிரியர் கற்பிக்கிறார். ஞானமும் ஒன்றுதான், லட்சியம் குறிக்கோளும் ஒன்றுதான். அதாவது நரனிலிருந்து நாராயணர் ஆக வேண்டும். யார் தோல்வி அடைகின்றனரோ அவர்கள் சந்திர வம்சத்தில் செல்வார்கள். யார் தேவதைகளாக இருந்தார்களோ அப்பொழுது சத்திரியராக இல்லை, சத்திரியராக இருந்தபொழுது வைஷ்யராக இல்லை, வைஷ்யராக இருந்தபொழுது சூத்ரராக இல்லை. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். மாதர்களுக்காக மிகவும் சகஜமானது பரீட்சை ஒன்றுதான். ஞானத்தில் தாமதமாக வந்தால் எவ்வாறு படிக்க முடியும் என நினைக்க வேண்டாம். ஆனால் நடைமுறையில் இப்பொழுது புதியவர்கள் மிக வேகமாக முன்னேறுகின்றனர். மற்றபடி மாயை ராவணனுக்கு எந்த ரூபமும் கிடையாது, இன்னாரிடத்தில் காமம் என்ற பூதம் இருக்கிறது என்று கூறுகின்றனர். மற்றபடி ராவணன் பூதமாகவோ சரீரத்துடனோ இருப்பது இல்லை. நல்லது. அனைத்து விஷயங்களையும் விட இனிமையானது மன்மனாபவ, என்னை நினைவு செய்யுங்கள், இந்த யோகாக்னியால் பாவங்கள் அழிந்துவிடும் என கூறுகின்றனர். தந்தை வழிகாட்டியாகி வந்திருக்கிறார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நான் நேரில் வந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கிறேன். கல்பகல்பமாக என்னுடைய கடமையை நிறைவேற்ற வருகிறேன். குழந்தைகளாகிய உங்களுடைய உதவியின் மூலம்தான் நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறேன் என பரலோக தந்தை கூறுகிறார். உதவி செய்தீர்கள் என்றால் நீங்களும் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். நான் எவ்வளவு பெரிய தந்தையாக இருக்கிறேன், மிகப்பெரிய யாகத்தை படைத்திருக்கிறேன். பிரம்மாவுடைய வம்சாவழியை சார்ந்த நீங்கள் அனைவரும் பிராமண குழந்தைகள், தங்களுக்குள் சகோதரன் சகோதரிகள், சகோதரன் சகோதரி ஆகிவிட்டால் கணவன் மனைவி என்ற பார்வை மாறிவிடும். இந்த பிராமண குலத்திற்கு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என தந்தை கூறுகிறார். தூய்மையாக இருப்பதற்கான யுக்திகள் இருக்கின்றன. இது எப்படி முடியும் என மனிதர்கள் கூறுகின்றனர். சேர்ந்து இருந்தால் தீ பற்றாமல் இருக்க முடியுமா? இவ்வாறு முடியாது என சொல்கின்றனர். இருவருக்கிடையில் ஞானம் என்ற வால் இருந்தால் ஒருபொழுதும் தீப்பிடிக்காது என பாபா கூறுகிறார். ஆனால் இருவரும் மன்மனாபவ என்ற நிலையில் இருந்து சிவ பாபாவை நினைத்து கொண்டு தன்னைதான் பிராமணர் என புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர். இவ்வாறு நிபந்தனைகள் பலன்களை பெற வேண்டியதாக இருக்கிறது. கிருஷ்ணருக்கு யாராவது நிந்தனை செய்ய முடியுமா? கிருஷ்ணர் வந்து இருந்தால் வெளிநாட்டில் இருந்த அனைவரும் விமானத்தில் வருவார்கள், மிகவும் கூட்டம் சேர்ந்துவிடும். பாரதத்தில் பிறகு என்னவாகும் என கூற இயலாது. நல்லது, இன்று போக் தினமாகும். இது தாய் வீடாக இருக்கிறது. அந்த உலகம் மாமியார் வீடு. சங்கம யுகத்தில் சந்திப்பு ஏற்படுகிறது. இதனை சிலர் ஏதோ மந்திரம் என புரிந்துள்ளனர். இந்த காட்சி என்பது என்ன? பக்தி மார்க்கத்தில் எவ்வாறு காட்சி கிடைக்கிறது என பாபா புரிய வைக்கிறார். இதில் சந்தேக புத்தி வேண்டாம். இதுவும் ஒரு பழக்க வழக்கமாகும். இது சிவபாபா பொக்கிஷாரை, அவரை நினைவு செய்து போக் வைக்க வேண்டும். யோகத்தில் இருப்பதுதான் நல்லது. பாபாவின் நினைவு ஏற்படும். இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது தன்னைத்தான் பிரம்மா வம்சத்தை சார்ந்தவர் என புரிந்து கொண்டு பக்காவான பிராமணர் ஆக வேண்டும். ஒரு பொழுதும் இந்த பிராமண குலத்திற்கு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. இரண்டாவது, தந்தைக்கு சமமான நிராகார நிரகங்காரியாகி தனது கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆன்மீக சேவையில் ஈடுபட வேண்டும். வரதானம் அன்பின் சக்தி மூலம் மாயையின் சக்தியை முடித்துவிடக்கூடிய முழுமையான ஞானியாகுக விளக்கம். அன்பில் மூழ்கி விடுவதுதான் முழு ஞானம். அன்பு பிராமண வாழ்க்கையின் வரதானம். சங்கம யுகத்தில் அன்பின் கடல், அன்பின் வைரங்கள் முத்துகளின் தட்டுகளை நிரப்பி தந்து கொண்டிருக்கிறார் என்றால் அன்பில் நிறைந்தவராகுங்கள். அன்பின் சக்தி மூலம் குழப்பமான சூழல்கள் என்ற மலை மாற்றமடைந்து தண்ணீருக்கு சமமாக இலேசாகிவிடும். மாயையின் எத்தகைய பயங்கர ரூபம் அல்லது ராயலான ரூபத்தை எதிர்கொண்டாலும் ஒரு வினாடியில் அன்பு கடலில் மூழ்கி விடுங்கள். அப்போது அன்பின் சக்தியினால் மாயையின் சக்தி முடிந்து போகும். ஸ்லோகன்: உடல் மனம் செல்வம். மனம் சொல் செயல் மூலம் பாபா காரியத்தில் எப்பொழுதும் உதவியாளராக இருக்கக்கூடியவர்தான் யோகி ஆவார். ஓம் சாந்தி.